எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் சுகி சுப்பிரமணியன் அவர்களின் சிலையும் சிந்தனையும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். நகராட்சி மன்ற உறுப்பினர் திருவாளர் ராமாமிர்தம் காய்கறி வாங்குவதற்கு பையும் கையுமாக வந்தார். தெருவில் உள்ள அசுத்தங்களை பார்த்ததும் பதவிக்கு வந்த மனம் ஒரு மாத காலம் நைந்து வருந்திட்டு. அவரது அதிகார தொல்லைக்கு பயந்து ஒரு சில சமயம் நகர சுத்திகள் ஓடோடி வந்து சுத்தம் செய்தனர். நாளானதும் அவர் சொல்லும் போது முகம் சுளிக்க ஆரம்பித்தனர்.
என்ன சாமி, உங்க தெருவியே பார்த்து கொண்டிருந்தால் மற்ற தெருக்கள் கதி என்னாகும்?
நியாயமான பேச்சு என்று அவர் பதவி மனம் பேசிட்டு பழைய குருடியாக மாறி நின்றது அவரது தெருவு. அத்தெருவை தாண்டி போவதற்கு சாமர்த்தியம் வேண்டும், கொஞ்சம் சர்க்கஸ் வித்தையும் தெரிய வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு என்ற சர்க்கார் முரசம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அந்த தெருவுக்குள் முழங்க வேண்டும். படைப்படையாக குழந்தைகளை பல்லாண்டு பல்லாண்டுகளாக வளர்த்து வரும் தெரு, குழந்தைகளின் விளையாட்டு பூமியும் தனித்து ஒதுங்கும் பூமியும், கடற்கரை ஆற்றங்கரை என்ற மாலை பொழுதுபோக்கு நந்தவனமும் ஒன்றே. நகராட்சி மன்ற உறுப்பினர் பயின்ற தாண்டல், குதித்தல், எம்புதல் என்ற வித்தைகள் செய்து தமது தெருவை கடந்து அடுத்த எல்லைக்குள் வந்தார். அவருடைய தாத்தாவின் பக்தி முதிர்ந்து விளைவித்த பிள்ளையார் கோவில் நின்றது. கண்டதும் ராமாமிர்தத்துக்கு எல்லையில்லாத வெறுப்பு. காரணம், கோவில் தர்மகர்த்தா பதவி அவரை விட்டு விடைபெற்று விட்டது. மண்டிக்கடை மான்முண்டியா பிள்ளை பணத்தாலும் ஆள்கட்டு பலத்தாலும் அந்த பதவியை பிடுங்கிக் கொண்டார். பழக்கம் பெரிய விலங்கு. பிள்ளையார் கோவில் கண்ணில் பட்டதும் அவர் செருப்பு காலை விட்டு கழன்றது. கை மேல் துண்டை தோளுக்கு இறக்கிட்டு உடல் வளைந்து தோப்பு கரணத்துக்கு தயாராகிறது. இன்றும் அப்படித்தான் நிகழ்ச்சிகள் ஆரம்பித்தன. யாரும் தம்மை கவனிக்கவில்லை என்பதை அறிந்து பிள்ளையார் முன் 3 தோப்பு கரணத்தோடு தாடையில் போட்டு கொண்டார். பிறர் கண்காணிக்காத போது அவர் செய்கிற காரியம். மேலும், அப்பனே கணேசமூர்த்தி, உன் தயவுதான் வேண்டும். நானோ என் பிள்ளையோ உன் கோவிலுக்கு மீண்டும் தர்மகர்த்தாவாக இருக்க அருள் புரியப்பா. படுபாவி மான்முண்டி ஒழியட்டும் என்று எண்ணினார். கோவில் மணி அடித்தது. கணீர் கணீர் என்று கேட்டதும் அப்பன் உத்தரவு தந்துவிட்டான் என்று சிரித்தார். ஒரு கணம் அவர் மனம் வானலாவ பறந்தது. மறுகணம், சை, அந்த துரோகி மான்முண்டி வாங்கி வைத்த வெண்கல மணியின் ஓசையாயிற்றே, நமக்கு நல்ல சகுனம், அதுவா உத்தரவு சொல்லும் என்றபடியே கோபத்துடன் காந்தி மார்க்கெட்டுக்குள் வேகமாக நடைபோட்டார். நகரசபை சேவகன் கான்ட்ராக்டர் கண்ணுசாமி இருவரும் கூழை கும்பிடு போட்டனர். சிறிது குசல பிரசனம், விலைவாசி தொல்லைகள் பற்றி மேல்போக்கு விசாரணை நடைபெற்றது. ஐயாதான் நகரசபை மன்றத்திலே அடித்து பேசி காந்தி சிலையை கொண்டு வந்தாங்க. பெருமை இவங்களுக்குத்தான். நகராட்சி சேவகன் இதுவரை 100,000 தடவை ராமாமிர்தம் பிள்ளையை காணும் போதெல்லாம் சொல்லிவிட்ட பழைய பல்லவி. காந்தி சிலைக்கு காரணம் ராமாமிர்தம் ஆனாலும் அதை லட்சார்ச்சனையாக கேட்பதிலும் நகரமன்ற உறுப்பினருக்கு பரம திருப்தி. ஐயா பாடுபட்டதுனாலதான் காந்திக்கு மார்க்கெட்டுக்குள் சிறந்த இடம் கிடைச்சது என்று அனுபலவி பாடினார் கான்ட்ராக்டர். ராமாமிர்தம் உடல் உள்ளம் இரண்டும் சில்லிட்டது. புகழ்ச்சிக்கு இருக்கும் விறுவிறுப்பு புதுப்பெண்ணின் கரத்தை பிடிக்கும் ஆணுக்கு இருக்குமோ இருக்காதோ. ராமாமிர்தம் முகம் குப்பென்று சிவந்து சிலிர்த்தது. முத்து முத்தான வியர்வை துளிகள். காந்திக்கு உரிய இடமல்லவா, பெருமை இருக்காதா? மயிர்கால்கள் குத்திட்டன. பகீரத பிரயத்தன செய்கையை தாம் செய்துவிட்டது போல் உணர்ந்தார். ராமாமிர்தம் இத்தனைக்கும் வெள்ளைக்கார சார்ஜென்ட் பூட்ஸ் காலில் உதைப்பட்டவர், மறியல் செய்த தேசபக்தர். அன்று வெள்ளையன் காலால் அடிபட்ட போது எத்தனை ஆனந்தமாக அஹிம்சாவாதியாக பட்டுக்கொண்டு உடலையும் உள்ளத்தையும் ஒடுக்கினாரோ, அதுபோல அவர் இப்போது ஒடுங்கவில்லை. உள்ளம் உடல் இரண்டும் விசுவரூபம் எடுக்கிறது. காந்தியின் அருமை எந்த பயலுக்கு நம் ஊர்ல தெரியும்? கொள்ளையடிக்கத்தான் தெரியும். கருப்பு மார்க்கெட்டு, வெள்ள மார்க்கெட்டு இரண்டையும் எவன் விட்டான்? அவர் குத்தி காட்டியது மான்முண்டியா பிள்ளையே. ஆமாம் ஐயா, கொள்ளையடிக்கிறது கோடி கோடியாக. சந்நிதிக்கு சரவளுக்கு போடுகிறேன், கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்கிறேன், தான தர்மம் செய்கிறேன் என்பார்கள். ராமாமிர்தத்தின் உடல் பனிமலைக்குள் புதைந்தது போன்ற உணர்ச்சி. ஆனாலும் வாய்விட்டு மான்முண்டி பயல் செய்துவிட்ட அக்கிரமம் எதையும் கான்ட்ராக்டர் சொல்லவில்லையே. அப்போது கார் வேகமாக தூசியை அள்ளி நிற்பவர்கள் முகத்தில் திணித்துவிட்டு பாய்ந்தது. அது மான்முண்டியா பிள்ளையின் கார். அது யார் கார்? காரோடும் திசைக்கு திரும்பி கோடாரி கும்பிடாக வணக்கம் போட்ட கண்ட்ராக்டர் பாம்புக்கு வாலும் மீனுக்கு தலையும் காட்டிக் கொண்டிருந்த விலாங்கு. அட, போகிற ஜோரை பாருங்கள், தர்மகர்த்தா போகிறார் என்று கேலியாக சொன்னார் கான்ட்ராக்டர். இவனை போல் தர்மகர்த்தா இருந்தால் கோவிலில் கடவுள் இருப்பாரா?
ஊர் உருப்படுமா? எனக்கே தோன்றுகிறது, கோவில் குளங்களை தூத்து விட்டால் இவனை போன்ற அயோக்கியன் பதவிக்கு வர முடியாது. கோயில் மரியாதை கொடுக்க வேண்டாம், சின்ன மனிதர்களின் பெரிய தனத்திற்காக கடவுள் கை கொடுக்க வேண்டுமா? ஆமாம், பாட்டு பாடினர் உடனிருந்த இருவரும். தெய்வீகமான கோவிலை நிர்வாகம் செய்ய வேண்டியவன் யார்? துறவி போல வாழும், கிடைப்பதை நியாய வழியில் சம்பாதிக்கும் யோக்கியன் அங்கே இருக்க வேண்டும். ராமாமிர்தம் சொல்லுக்கு கண்ணுசாமி பேசுகிறார். நீங்க சொல்லுகிற ஆளால் கோவிலுக்கு புகழ் வராதே. மான்முண்டியார் வெள்ளி அங்கி சாத்த போகிறதாக கேள்வி. ₹10,000 மதிப்பு பெறுமாம். தள்ளு குப்பையில் காந்தி சிலைக்கு வெள்ளிக்கிழமையாவது மாலை போடுகிறார்களா? போடுகிறாங்க. பூ பூக்கட வாடிக்கை அல்லா பிச்சை ராவுத்தர் நாள் ஊதுவத்தி கொடுக்கிறார். சாமுவேல் கடையில் சந்தனம் வாங்கி கொள்கிறாங்க. அதுதான் சரி. ராமாமிர்தம் நகர்ந்தார். அவருக்கு வணக்கம் செலுத்தினர் பேசிய நபர்கள். பிரதான வாயிலை கடந்து உள்ளே வந்தார். அவருடைய தெருக்களில் இல்லாத புதுவிதமான அசங்கியங்கள் அவர் காலில் மிதிப்பட்டன. அத்தனையும் மார்க்கெட்டில் விலை போகாத எச்சங்கள் மிச்சங்கள், எங்கும் ஈமைக்கும் ஈரச் சதசதப்பு. அவர் மனம் அடுத்த ஆண்டுக்குள் நீ இங்கே செமிட்டி பாவியாக வேண்டும் என்று கட்டளையிட்டது. நகரமன்ற உறுப்பினர் மனம் சாதாரண மனிதனை கட்டளையிடுகிறது. பலசரக்கு கடை, தேங்காய் கடை பகுதிகள் சுத்தமான பகுதிகள், மார்க்கெட்டுக்குள் நரகம் என்று உரிமை கொண்டாடும் காய்கறி விற்பனை பகுதிக்குள் வித்தூண்டி விதை தெளிக்கலாம். சேரும் சகதியும் முட்டளவு ஆழம் காண்பிக்கும் ராமாமிர்தம் மனம் வழக்கம் போல் திட்டமிட்டது. அந்த பகுதியும் செமிட்டிக்குள் வந்தாக வேண்டும். செமிட்டி போடுவது பணமா? மனந்தானே. விஸ்தாரமாக போட்டது. மேலே நகர்ந்தார். யாரோ சில கடைக்காரர்கள் யந்திரகதியில் வணக்கம் செலுத்தினார்கள். பதில் வணக்கம் போட்டுக்கொண்டு போனார். வாழைக்காய் விற்கும் பகுதிக்குள் வந்தபோது இரண்டு சோதா பயிர்கள் பேசும் குரல் கேட்டது. கடையிலே ஆளிலேயே உள்ளே காரியமா இருக்கிறாரா கடைக்காரர்? டேய், அந்த பக்கம் ஓடிப்போய் நில்லு. அண்ணாவுக்கு எத்தனை வாழைக்காய் விற்பது? 3 காய் விற்கலாம். ராமாமிர்தம் மனதில் வாழைக்காய் மலிவாக விற்கும் இடத்தை தெரிய ஆசை. எங்கும் அண்ணாவிற்கு 2 காய்க்கு மேல் கிடைக்காத போது 3 என்றால் ஆசை பிறக்காதா? அவரும் ஆசைக்கு அடிமையான மனிதர். குனிந்து பார்த்தார். கடைக்கு பின்னால் நின்ற வாழைக்காய் ஏற்றிய பார வண்டியில் 2 பயல்களை காய் பீத்து தூக்கி கட்டிய வேட்டியின் பின்பக்கம் போட்டு கொண்டிருந்தார்கள். அதாவது அவர்கள் பார வண்டியில் திருடிய காய்களை அண்ணாவிற்கு 3 விற்கிறார்கள். முதல் போடாத முதலாளிகள் என்பதை அறிந்தார். சை, திருட்டு பயல்கள் என்று காரி உமிழ்ந்தார். இன்னும் கடைக்காரர் வெளியே வர காணோம். அதனால் அடுத்த கடைக்கு நகர்ந்தார். பின்பக்கம் இருந்து சோதாக்களின் குரல் வந்தது. டேய், விற்கிற காசை எங்கே விற்க? அந்த படுவாவி ரத்தனம் வந்தால் பிடுங்கிக் கொள்வானே. ஆமடா, விற்க விற்க காசை கொண்டு போய் காந்தி சிலை இருக்கிறதே அதன் பலது தோளில் வைத்துவிடு. நான் வந்து சௌகரியம் போல் எடுத்துக்கொள்கிறேன் என்றான் மற்றவன். இருப்பு முரம் நிறைய நெருப்பை அள்ளி ராமாமிர்தம் நெஞ்சை திறந்து கனகனவென கொட்டியது போல இருந்தது. காந்திஜி சிலையின் வலது தோல், காந்திரஜ் பெட்டி, திருடும் சிறுவர்களுக்கு பணப்பெட்டி காந்திஜி சிலையா? ராமாமிர்தம் திடுக்கிட்டு பார்க்கவும் இரு வயல்களும் ஓடிவிட்டார்கள். அவர்கள் வேட்டி கட்டும் மடிப்போடு முழங்காலுக்கு மேலாக இருந்தது. பை போன்ற அதில் வாழைக்காய்கள் கனத்து கிடப்பது தெரிந்தது. நகரமன்ற உறுப்பினர் யோசித்தபடி நடந்தார். காய்கறி வாங்க வந்த காரியம் சிறிதாகப்பட்டது. அவர் நினைப்பு காந்திஜி சிலை மீது பதிந்தது. அப்பக்கமாக வந்து கொண்டு இருந்தார். அழுக்கு துணி கட்டிய சிறுவன் அந்த சிலைக்கு அருகாக வாழைக்காய் கடை போட்டிருந்தான். அத்தனையும் சிதறிய காய்கள் ஒன்று கூட சீப்பாக இல்லை. எதிர்கடையில் அமர்ந்து ராமாமிர்தம் பையன் வியாபாரத்தை கவனித்தார். அந்த பையன் கொண்டு வரும் காய்களுக்கு முன்கூட்டியே கிராக்கி நின்று கொண்டிருந்தது. அவன் வருகைக்காக பலர் காசும் கையுமாக நிற்கிறார்கள். பையன் 5 வினாடிக்கு ஒரு முறை எழுந்து போய் காந்திஜி சிலையை தொட்டுவிட்டு வந்தான். ராமாமிர்தத்திற்கு சிரிக்கவா அழவா என்று தெரியவில்லை. 10 நிமிடம் சென்றதும் சாய வேட்டி கட்டிய முரட்டு உருவும் ரவுடி ரத்தினம் வந்து, திருட்டு பயலே, என்னடா வியாபாரமாச்சுது என்று கேட்டபோது சின்ன பையன் கையை விரித்தான். இன்னும் போனியே ஆகவில்லையாம். பெரிய சோதாவிடம் பயந்து பொய் சொல்கிறான் என்பதை அறிந்து கொண்ட ராமாமிர்தம் இன்னும் சிறிது வேடிக்கை பார்க்க இருந்தார். ரவுடி ரத்தினம் போய்விட்ட பின்னர் சின்ன பயல் ஒருவன் வந்தான். அவன் குரலைத்தான் கேட்டிருக்கிறாரே. பெரியண்ணே, ரத்தினம் வந்தார். ரப்பா பேசினார். காசு பிடுங்கிட்டு போயிடுதா? ஏக்கம் ஏற்றமாக துடித்தது. இல்லை, காந்தி சிலையிலே வலது தோல் பக்கம் காசு இருக்குது, போய் எடுத்துக்கோ. நமக்கு இன்னைக்கு ராவிலே ஏக ஜல்சா, பிரியாணியும்
சினிமாவும் மறந்து விடாதே, மறப்பேனா என்றபடியே வந்த பயல் காந்தி சிலையை நெருங்கினான்.
அவர் உள்ளம் கொதித்தது. காந்திஜியின் சிலை இவர்கள் திருட்டுக்காய் விற்ற காசுக்கு இருப்பு பெட்டியாக பயன்படவா? நகராட்சியில் கரடியாக கத்தி காந்தி சிலை வேண்டுமென்று அவர் கேட்டார், கிளர்ச்சி செய்தார், பிரதிஷ்டை பண்ணினார். சை, முட்டாள்கள் நிறைந்த உலகம் என்று கத்தினார் ராமாமிர்தம். என்னங்க கவுன்சிலர் ஐயா திட்டுறீங்க என்றார் பலசரக்கு கடை முதலாளி. பாருங்கள், திருட்டு பயல்கள், பொறுக்கி பயல்கள், வாழைக்காய் திருடி விட்ட காசை எங்கே ஒழித்து வைத்திருக்கிறார்கள் என்று காட்டினார். சின்ன பயல்கள் அப்படித்தான் செய்வார்கள், வேறு என்ன செய்ய? லட்சம் லட்சமாக காந்திஜி பேரை சொல்லி பணத்தை ஒதுக்கிவிட்டு வசதியாக இருக்கிறவர்கள் நம்பூரில் இல்லையா? இவங்க என்ன நாலனா எட்டனா பசங்கள். காந்திஜி லட்சியத்துக்கும் பயன்பட்டார், ரெண்டனாவுக்கும் பயன்படுகிறார். அரசியல் வாடை அவர்கள் தர்க்கத்துக்குள் இடம் பெற்றது. இருவரது காரசாரமான பேச்சு அரை மணி கட்டி புரண்டது. நீங்கள் நல்ல எண்ணம் பரவ வேண்டும். காந்திஜி சிலையை கண்டால் அன்பு கருணையாகி பெருகி ஆத்மீகம் பொதுநலம் எழ வேண்டும். இதற்காக நடுச்சந்தையில் மார்க்கெட்டு வழியில் நகரசபையாரை சிலை வைக்க சொன்னீங்க. ஆமாம், இப்போது திருட்டுக்காக காசு ஒழித்து வைக்க அது பயன்படலாமா? காலம் போக போக எந்த காரியமும் மாறுவது இப்படித்தான் மாறும். என்ன நோக்கத்தோடு செய்யப்பட்டதோ அதற்கு மாறான திசையில் கவிழ்ந்து விடுகிறது. நீங்கள் வைத்த காந்திஜி சிலையாக இருப்பதால் உங்கள் மனம் நோகிறது, எங்களுக்கு இதுவெல்லாம் சகஜம். அப்போதுதான் ரெண்டனாவோ ஒரு அணாவோ கொண்டு போய் சிலைப்பையன் சிலையின் வலது தோல் பக்கம் பதுக்கினான் சோதா பயல். சை, என்ன உலகம்! புனித நோக்கத்திற்கு காரண காரியம் அறியாத முட்டாள் உலகம். அன்று அவர் வீசின கையும் வெறும் கையுமாக வீடு நோக்கி வந்தார். வருகிற வழியில் தாத்தா பிரதிஷ்டை செய்த பிள்ளையார் கோவில் குறுக்கிட்டது. பிள்ளையார் கோவிலை நோக்கி போனார். எந்த விதமான ஒழிப்பும் மறைப்பும் இல்லாமல் பிரகாரம் சுற்றி வந்து சந்நிதியில் சாஷ்டாங்கமாக வெட்கம் விட்டு விழுந்து வணங்கினார். அப்பனே கணேசமூர்த்தி, நல்ல நோக்கத்தோடு பிரதிஷ்டை செய்யப்பட்டவர், மான்முண்டி தர்மகர்த்தாவாக இருந்தாலென்ன? என் முயற்சியால் நாட்டச் சொன்ன சிலையால் என் மனம் உண்மை அறிந்தது. நோக்கங்கள் மீது குறையில்லை. காலமும் அறிவற்ற மக்களும் கருணையற்று கொடிய விலங்குகளாக மாறியிருக்கிறார்கள் என்று வணங்கினார். ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.